نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ اقتربت الساعة وانشق القمر وإن يروا آية يعرضوا ويقول السحر المستمر صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي கணியத்திற்கு மதிப்பிற்கு முறைத்தான பெரியோர்களை சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயருளால் 13வது நாள் தராவி தொழுகை நிறைவு செய்து விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் நிரபமாக தந்திரம் பெறுவானாக. இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நம்முடைய பேர்களையும் நரக விடுதலை வழங்கப்பட்டவரில் சேர்த்தல் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று தொடரிலே அவர்கள் பட்ட துன்பங்கள் என்ற தலைப்பை இன்று நாம் தெரிவு செய்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான ஒரு தூதர் தான், சொல்லப்போனால் போஸ்ட்மேன் என்று கூட சொல்லலாம். அல்லாஹ் கொடுத்ததை வந்து கொடுத்து விட்டு சென்று விட்டார், அவ்வளவுதான் அவருடைய வேலை என்பதாக சராசரியாக இன்று பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே அப்படி அல்லாஹ் கொடுத்த தூதை கொடுத்து விட்டு சென்று விட்டார்களா? அவர்கள் இந்த பணியை செய்ததற்காக வேண்டி பின்னணியிலே எந்த பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படவில்லையா என்பதை நாம் சிந்திக்க முற்படுகிற பொழுது அவர்கள் பட்ட துன்பங்கள், அவர்கள் பட்ட துயரங்கள் சரித்திர தாண்டாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சாதாரணமாக இந்த தூதை கொண்டு வந்து சேர்ப்பிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையை கொடுத்தான். வாய்ந்திருந்து அவர்களே சொல்வார்கள், நான் சோதிக்கப்பட்டதை போன்று உலகத்தில் எந்த மனிதனும் சோதிக்கப்பட்டதில்லை, எந்த ரசூல்மார்களும் சோதிக்கப்பட்டதில்லை, எந்த நபிமார்களும் சோதிக்கப்பட்டதில்லை என்று வாய் திறந்து கூறுகிற அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய தொல்லையை பெற்றுத்தான் இந்த சமுதாயத்தில் இந்த செய்தியை சேர்ப்பித்தார்கள். தவிர ஏதோ கொடுத்தான் வந்து கொடுத்து விட்டார்கள் என்ற ரீதியில் அவர்களுடைய பின்னணி அமைந்திருக்கவில்லை என்பதை புரிவதற்காகவும் இந்த தலைப்பை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட சோதனைகளை சிந்திக்க முற்படுகிற பொழுது ஒரே ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டாலேயே போதுமானதாகும். மக்கா வெற்றியாகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்குகிறார்கள். அப்படி வழங்குகிற பொழுது யாரெல்லாம் காபத்துல்லாவில் நுழைந்து கொண்டீர்களோ அவர்களெல்லாம் பாதுகாக்கும், யாரெல்லாம் காபத்துல்லாவில் நுழைந்து கொண்டீர்களோ அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது மன்னிப்பு அளிக்கிற பொழுது இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார்கள், மன் தகல தார் அபி சுஃப்யான் பஹு ஆமீன், அபு சுஃப்யான் வீட்டில் போய் யார் நுழைந்து கொண்டாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு என்று ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் சஹாபாக்களை கூட திகைத்து போய்விட்டார்கள். அப்படி என்ன, அபு சுஃப்யான் வீட்டிற்கு ஒரு தனி பிரதிநிதித்துவம்? அந்த நேரத்திலும் கூட அபு சுஃப்யான் இனி இஸ்லாத்திற்கு வரவில்லை, இஸ்லாத்தினுடைய எதிரியாகவே அந்த நேரத்திலும் இருக்கிறார். காபாவில் நுழைந்தவர்களுக்கு பாதுகாப்பு, அது சரிதான், மன் தஹலவு கான ஆமினா, அல்லாஹ்வே உத்தரவு பிறப்பித்து விட்டான், இங்கே நுழைந்தவர் நிச்சயமாக பாதுகாப்பு பெற்றவர் என்று. எனவே யாரெல்லாம் காபாவில் நுழைந்தார்களோ அத்தன்மைகளுக்கு மன்னிப்பு என்று சொன்னது நியாயம்தான். ஆனா அபு சுஃப்யான் வீட்டில் நுழைந்தவருக்கெல்லாம் பாதுகாப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஏன் நண்பர்களுக்கு பதில் புரியவில்லை. இஸ்லாத்திற்கு அவர் வந்திருந்தாலும் கூட பரவாயில்லை, இன்னும் இஸ்லாத்திற்கு அவர் இணையவில்லை, எதிரியாகத்தான் இருக்கிறார், அவர் வீட்டில் சென்றால் எப்படி பாதுகாப்பு அளிக்க முடியும்? ஆனாலும் அறிவித்து விட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாமல். நண்பர்கள் குழம்பி போய் நின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அன்றைய தினத்திலே மக்காவிலே போதனைகளை எடுத்து சொல்லி வரும் பொழுது என்னை திருக்கணி போன்று பின்னால் துரத்திக் கொண்டே வருவார்கள், ஓடி ஓடி ஒருவன் என்னை துரத்திக் கொண்டே வருவார்கள், கடைசியில் ஓடி களைத்து போய் எங்காவது ஒரு இடத்தில் இருக்கலாம், இருந்துவிட்டு செல்லலாம் என்று நான் சற்று ஆசுவாசப்படுத்தி செல்லலாம் என்று நினைத்து ஒரு வீட்டின் தென்னையை தாடுவேன் தேடுவேன். நான் எந்த வீட்டில் நுழைந்தாலும் என்னை கண்டவுடனே கதவை சாத்து விடுவார்கள், ஏனென்றால் அவர்கள் இடம் கொடுத்தால் அவர்களுக்கு பின்னால் அடி கொடு, அதற்கு பயந்து போய் நான் வந்தால் கதவி சாப்பாடு தாட்பால் போட்டு விடுவார்கள், நான் கொஞ்ச நேரம் அந்த நிலையில இருக்க விடமாட்டார்கள், என்னை துரத்தி விடுவார்கள். இப்படி திண்ணை மாறி திண்ணை மாறி திண்ணை மாறி உட்கார இடம் கிடைக்காதா, உட்கார இடம் கிடைக்காதா, உட்கார இடம் கிடைக்காதா என்று நான் தெரிவித்துக் கொண்டு வரும்பொழுது பின்னால் விரட்டிக்கொண்டே வருகிறார்களே, கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திவிட்டு செல்லலாமே என்று நான் நின்றுகிற பொழுது எனக்காக வந்து திறந்த வீடு அபூ சுஃப்யானுடைய வீடு மட்டும்தான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் கூட எனக்கு துணிச்சலாக அவர் நேரம் அமர்வதற்கு அவகாசம் தந்திருக்கிறார். நான் இழைப்பாறு விட்டு அடுத்து திரும்பவும் எடுத்திருத்து ஓட ஆரம்பித்தேன். எனக்கு அவகாசம் தந்த அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? எனவே நான் சொல்கிறேன், எனக்கு எப்படி அந்த வீடு அபயம் அளித்ததோ அதை போன்று என்னை சார்ந்த அத்தனைவர்களுக்கும் அபயம் அளிக்கும். எனவே யாரெல்லாம் நீங்கள் அங்கே செல்கிறீர்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு நிச்சயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி கடன் தீர்ப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, வரலாற்றை நாம் தொடர்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் 38 நபர்கள் ஆனார்கள். ஒவ்வொன்றாக கூடி உடனே அபூபக்கர் அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்துவிட்டது. யாரோ சொல்லலாம், 38 பேர் இருக்கணும், அதனால காபத்தல்லால போய் நம்ம பகிரங்க அறிவிப்பு செய்தார் என்ன சொல்லந்தானே சொன்னார்கள். சற்று பொறுங்கள் அபூபக்கரே, கொஞ்சம் பொறுங்கள், வரும் காலம் கருவிட்டும் என்று சொன்னார்கள். இல்லை யாரோ சொல்லலாம், நாம் எப்படியாவது நாம் ஏன் மறைந்து கொண்டிருக்க வேண்டும், காபாவில் போய் கனிமா சொல்லிடுறது என்ன ஆனாலும் பரவாயில்லை, வாங்க என்று பெருமானாரின் கையில் இப்படி தெளித்துக் கொண்டு 38 பேரை அழைத்துக் கொண்டு காபாவில் உட்கார வைத்துக் கொண்டு அபூபக்கர் அல்லாஹ்வுடன் பிரசங்கம் பண்ணுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள், அபூபக்கர் அல்லாஹ்வுடன் பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அஷாது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷாது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனேயே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இந்த 38 பேர்களை சூழ்ந்து கொண்டு அட்டி அடிந்து அடிக்க ஆரம்பித்துட்டார். அபூபக்கர் அல்லாஹ்வுடன் போய் உதுபா என்பவன் செருப்பாலேயே அடித்தான், செருப்பால் அடித்து அவருடைய முகத்திலே கண்ணி எது மூக்கு எது என்று தெரிய முடியாத அளவிற்கு மூக்கை கொட்ட ஓட்ட உடனே ஒழித்துவிட்டான். அவர்களுடைய வயிற்றில் ஏறி தும் என்று குதித்து அவருடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம் வெளிவார அளவிற்கு அவன் கொடுமைப்படுத்தினான். கடைசியில் என்ன ஆனது தெரியவில்லை, அபூபக்கர் அல்லாஹ்வுடன் மூச்சியாகிவிட்டார், உணர்வே இல்லை, உணர்வே இல்லாதவன் போட்டுவிட்டு ஓடி போய்விட்டான். எனதால் அபூபக்கருக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, மக்காவிலே 4 பேர் இருக்கிறார்கள், அவர்கள் ஏதாவது கேட்டு விடுவார்கள் என்று ஓடிப்போய் எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். பிறகு சஹாபாக்களா குண்டு கட்டாக ஒரு சாத்திலே தூக்கி அபூபக்கர் அவர்களை கொண்டு வந்து வீட்டு அவருடைய வீட்டிலே போட்டு விட்டு சென்று விட்டார். அபூபக்கர் அல்லாஹ்வுடன் மூச்சு பேச்சு இல்லாமல் காலையிலிருந்து மதியானம் வரை இருந்தார். மதியானம் லேசாக கண்விழித்து பார்த்தார். அவருடைய அம்மா மட்டும் பக்கத்தில் உட்கார்ந்து காயங்களுக்கு உத்தரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்குளித்து பார்த்த உடனே மாப்பாழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் என்ன ஆனாங்க, வாய் திறந்து பேசிய முதல் பேசி ரசூலுல்லாஹ் என்ன ஆனாங்க. அம்மா சொன்னாங்க, இருக்கட்டுப்பா நீ கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படு, இல்லை இல்லை மாப்பாழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அப்போது அம்மா சொன்னாங்க, வல்லாஹி மாஹி இல்முத் சாஹிப், உன்னுடைய கூட்டாளியை பற்றி எனக்கு எந்த செய்தியும் தெரியாது, அப்படியா நீங்கள் உமர் ஹத்தாபுடைய மகனார் மகளார் ஜமீர், உமர் ஹத்தாப் இல்ல உமர் ஹத்தாபுடைய உபரம் ஹத்தாப் அவருடைய சகோதரி ஹத்தாபுடைய மகள் ஜமீர், அவர்கிட்ட போய் கேட்டுவான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆனங்கன் போய் கேட்டுவான். அம்மா பரவ கேட்டுக்கலாம், இல்ல இல்ல முதல்ல போய் கேட்டுவான். அம்மா அந்த வீட்டுக்கு சென்றார்கள். உமர் ஹத்தாப் அவருடைய சகோதரி ஜமீல் அவர்களுக்கு போய் இந்த மாதிரி ரசூல்லாவா எப்படி இருக்கிறான் எங்க அம்மா கேட்டான். உங்க மகனான் அது யாரு, ரசூலுல்லாவா அது யாரு என்பதாக அவர்கள் சொல்கிறார். இல்லம்மா என் மகன் கேட்டு வந்து சொன்னான், எனக்கு அபூபக்கரையும் தெரியாது ரசூலுல்லாவையும் தெரியாது, மறுத்து விட்டார். அதன் பிறகு சொன்னார்கள், வேண்டாம் உங்க மவன்ட்ட நான் வாரேன், அவன் அவன் நான் நேரடி வந்து வேண்டாம் பேசிக்கொள்கிறேன் சரி என்று அழைத்து வந்தாங்க. அழைத்து வந்த உடனேயே மாப்பாண்டவர் சொன்னாய் சொல்லந்தாங்க, அது இருக்கட்டும் உங்களால் என்ன கதி ஆச்சு தெரியுமா, ரசுல்லா வேணான்னு சொன்னாங்க, ஆனா நீங்க பகிரங்கப்படுத்தணும்னு வெறியோட வந்து நின்றதுனால இப்ப யாரு அதாவப்படுறா, உங்களால சமுதாயத்துக்கு எவ்வளவு கஷ்டம் கிடைச்சு தெரியுமா, அதெல்லாம் பெரிய இருக்கட்டும் மாபாள ரசுல்லா. அப்ப ஜமீல் சொன்னாரு உங்க அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு கண்ணை காட்டி அம்மா இருக்கிறாங்க, அந்நியரிடத்தில் டிவி சொல்லக்கூடாது என்பதுதான் வீட்டில் வைத்து ரசூலுங்கையும் தெரியாது அபுபக்கரையும் தெரியாதுன்னு சொன்னாங்க. வீட்டிற்கு வந்த பிறகு சொல்றார்கள் ரசுல்லா சல்லல்லாஹு பேசுறதா இருந்தா அவங்க அம்மா இருக்கிறாங்க, இல்ல பரவாயில்ல எங்க அம்மா இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க. அப்ப இன்னும் சாரி சாரி சுகமா இருக்கா, ஒரு தொல்லையும் இல்லை, சுகமா இருக்கிறாங்க ஒரு தொல்லையும் இல்லை சொன்ன உடனே அப்படின்னா ரசுல்லா டிவி அழைச்சிக்குமா. அம்மா சொன்னாங்க, அம்மா இப்பதான் நீ நடக்க கூட முடியாம உட்காந்துக்கிற, குண்டு கட்டா தூக்கி போனான்னு போட்டுக்கிறாங்க, இப்ப போகக்கூடாது வேண்டாம் கொஞ்ச நாள் போனோம், அதெல்லாம் முடியாது ஒரு சொட்டு தண்ணீரை நான் இறக்க மாட்டேன் சாப்பிடவும் சாட மாட்டேன் ரசுல்லா அவன் பாக்கணும் தூக்கிப்போம். கடைசியில் அவருடைய தாயாரும் உம்முல் ஜமீல் அவர்களும் ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட்டம் இல்லாத நேரமாக இரவு நேரமாக தூக்கிட்டு போறேன்னு சொல்லி வாக்களித்து இரவு நேரத்திலே தூக்கிட்டு போகிறார். இவர் ரெண்டு பேரும் அப்படியே கட்டாயத்துக்கு கொண்டு போய் பெருமானார் முன்னால் விட்டார்கள். தாரன் அர்க்கம் என்ற வீட்டிலே நான் சொல்லலாம் அவர்கள் இருந்தார்கள். பெருமானார் அப்படியே அபூபக்கரை கட்டி பிடித்தாளுக ஆரம்பித்தார். பெருமானார் அழுக சஹாபாக்கள் அழுக அங்க ஒரு பெரிய எல்லோரும் விசாரிக்க ஆரம்பித்தாங்க என்ன ஏற்படுது, ஒண்ணும் இல்லைங்க அந்த முத்துவா பையன் மூக்க கொஞ்சம் உடைச்சிட்டான், வேற எனக்கு ஒண்ணும் கிடையாது, சுருளாருங்க நல்லா இருக்கீங்களா, கண்ணை சுட்டு பாக்குறார் காலையை சுட்டு பாக்குறார் மேலே கை வச்சு பாக்குறார் யாரோ சொல்லலா உங்களுக்கு ஒண்ணாகலையே உங்களுக்கு ஒண்ணாகலையே என்பதால் திருமணா சல்லா அலிசமர்களை தடை விட்டு அதன் பிறகுதான் அவர் உண்ணுவதற்கு ஆரம்பித்தார் என்பது மட்டுமல்ல, ஒரு மாதம் அந்த நோக்காட்டினால் அவர் அந்த வீட்டை விட்டு எங்கேயுமே செல்லாமல் அங்கே இருந்து கொண்டிருந்தார். அப்போது பெருமானாரை பார்த்து சொல்வார் யார சொல்லா எங்க அம்மா, எங்க அம்மா அவன் நரகத்துக்கு போறா, அவளை நீங்க எப்படியாவது காப்பாத்துறீங்களேன், அவளுக்கு நீங்க ஈமாந்தியா இருக்காண்டி துவா செய்யுங்களேன்டா, யார சொல்லா எங்க அம்மா நரகத்துக்கு போறா அவளுக்காண்டி துவா செய்யுங்களேன் நவீன சொல்லலா அல்லா மகதி உம்மா அபுபக்கர் அல்லாஹு மகதி உம்மா அபுபக்கர் அபுபக்கருடைய தாயாருக்கு அல்லா நீ நேர்வழி காட்டு என்று சொன்னார்கள். உடனே அதற்கு அபுபக்கர் அல்லாவுடைய தாயாருக்கு காட்டி ஏற்றுக்கொண்டு விட்டார். எனவே அவர்களும் அந்த வீட்டிலே இருந்து வருகிறார். இப்படிப்பட்ட காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது. அதிலே அபுபக்கர் அல்லாஹ்வுக்கு அடிபட்ட அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல பல அடி விழுந்திருக்கிறது. அபூஜஹில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கியவர். அப்படி அபூஜஹில் தாக்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அபூஜஹில் தாக்கினான் என்ற செய்தி ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்து விட்டது. ஹம்சா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தகப்பனார் தான் கடைக்குட்டி, அதனால மற்றவர்கள் எல்லாம் பெரிய தந்தைகள் தான். அங்கு உருது மொழியிலே சிக்ஷா என்று எழுதுகிற காரணத்தினால் பெரிய தந்தை என்பதா பொருள் செய்கிறோம், பெரிய தந்தை தான். ஆனா வயதுல ரசூலுல்லாஹி அவர்கள் ஒத்த மாதிரி இருப்பதினால் பெருமானாரின் மீது ரொம்ப பிரியமா இருப்பார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூஜஹல வந்து எப்படி நீ அடிக்க போவ, என் தம்பி எப்படி நீ அடிக்கலாம், என்னுடைய தம்பி மகனை எப்படி அடிக்கலாம்னு சொல்லி அபூஜஹல் இடத்துல சொன்ன. அபூஜஹல் நான் அடிக்கலன்னா பட்டாண்டு ஒரு எலும்பு கொண்டு மண்டை உடைத்தார், மண்டை உடைத்தன அவங்க நீயும் மதம் மறுக்கியா அப்படின்னா, நான் மதம் மாறினா உன்னால் என் தடுக்க முடியுமா என்றார். நீ மதம் மாறித்தான் கோபத்தில் கேட்டா, நான் மதம் மாறினா உன்னால் தடுக்க முடியுமா என்ற உடன் வாக்குவாதம் முக்கியது, நான் மதம் மாறி காட்டுறேன் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்டார். ஒரு வெறியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹம்சாரில்லா ஈமம் கொண்டது ஒரு பெரிய பக்கத்துணையாகி விட்டது. ஏனென்றால் மக்காவிலேயே இரண்டு தாதாக்கள், ஒன்று ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் மற்றொன்று ஹம்சா ரலியல்லாஹு, அந்த ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வருவதை பெருமானாரை எதிர்பார்த்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அதை எடுத்து பெருமானார் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த அபூஜஹல் உமர் இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரத்தை கொண்டு இஸ்லாத்துக்கு பலப்படுது, இப்படி அடிவாங்கியே நாங்க சாக முடியாது, யாராவது எங்களுக்கு வேணும் என்பதாக அல்லாவிடத்தில் துவா கேட்கவும் அல்லாஹ் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தந்தார். அந்த வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். இப்படி அடித்து விட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து தாரும் நதுவா என்ற ஒரு சபையிலே கூடி இதுக்கு நான் ஒரு வழியை ஏற்படுத்தணும். இப்படி விட்டுக் கொண்டிருந்தால் சரியில்லை. முகம்மதுக்கு சகாப்தத்தை முடிச்சிட வேண்டியதுதான், கால தீர்த்து கட்ட வேண்டியதுதான். யார் அதற்கு தயார் என்பதாக அவர்கள் சவால் கொடுக்கிற பொழுது அதற்கு உமர் எல்லாத்தையும் எழுந்துச்சு, நாம் போய் தீர்த்து வர்றேன். வாளை ஓங்கிக் கொண்டு வேகமாக வெட்டுவதற்காண்டி வருகிறார்கள் பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வேகத்தை தடுப்பதை போல ஒரு நண்பர் வந்தவர், எங்க போறீங்க? முகமதை கொல்ல போறேன். முகமதை கொள்றதுக்கு முன்னால உங்க வீட்டுல முகமதை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு பொட்டச்சி இருக்கிற, அவளை போய் கொண்டுட்டு வா. உங்க வீட்டுல ஈமான் போந்திருக்கி, அதை நீ தடுக்க வைக்கல, முகமதை கொல்ல போகிறாயா என்பதாக வந்தவர் தடுத்தார். உடனே அந்த சென்ற வேகத்தில் வேகமாக திரும்பினார்கள். வேகமாக திரும்பி வீட்டின் தன்னுடைய வீட்டிற்குள் போனால் அவருடைய சகோதரி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி உள்ள குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கிறது. உடனே கதவி ஒரு ஒட்டை உடைத்தார், உடைத்து போட்டு அந்த அம்மாவை தோட்டு தோட்டு தோட்டடிச்சிட்டார். அடிச்சு அடிச்சு அசந்து போய் பார்க்கிறாரு, சிரித்து கொண்டு நிற்கிறார் சகோதரி. முடிஞ்சா உயிர்னா தீர்ந்துச்சா? பாத்திமா கேட்கிறாரு தன்னுடைய சகோதரரை, அடிச்சு தீர்த்துட்டியா? வெறினா தீர்த்துட்டியா? என்ன ஓதிக்கிட்டு இருந்த? உங்ககிட்ட கொடுக்க முடியாது, நீ சுத்தமானவன் அல்ல. சுத்தமானவனா தெரியா? சரி, நான் சுத்தமான தர. உடனே போய் குளிச்சுட்டு வந்தார். வந்த உடனே இந்த குர்ஆனுடைய வசனங்களை கையில் கொடுத்த உடனே என்ன நினைச்சாரோ தெரியல, வேகமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்தை நோக்கி ஓடி வருகிறார். வெளியில வந்து கதவை தட்டுகிறார். அவருடைய நடையை கண்ட உடனே உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரிந்து விட்டது, உமர் வருகிறார். சிலருடைய நடையை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் யார் வர்றாரு, உமர் வர்றார் என்று உள்ளே இருப்பவர்களுக்கு புரிந்து விட்டது. எல்லாமே உயிரை கையில் பிடிக்கிறார்கள். உமர் வர்ற மாதிரி தெரியுது, உமர் வர்ற மாதிரி தெரியுது. பின்பு கதவையை அடைக்கிற அடியிலேயே புரிந்து கொண்டார்கள், உமர் தான் என்று. யார் சொல்லா உமர் வர்றார்? யார் போய் கதவை திறக்கிறது? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போகணும். யார் சொல்ல? நீங்க போகணும், மத்தவங்க போட்டோம். இல்லை இல்லை, நான் போடுறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தைரியமாக கதவை திறந்தார். கதவை திறந்தவுடன் உமருடைய சட்டையை பிடித்தார். இன்னும் உனக்கு நேரம் வரவில்லையா? பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதட்டிய அதட்டரியிலே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உமர் சொல்லிவிட்டார். இன்னொரு காலத்திலே அதற்கு உமர் அவர்கள் சொல்வார், குத்தப்பட்டு கிடக்கிறார், வயிற்றிலே குத்தப்பட்டு குடல் வெளியாகி இரண்டு மூணு நாட்கள் உயிராக இருந்த அவர்களுடைய கடைசி காலத்திலே சொல்வார்கள். ஒருவர் வந்து கேட்பார், உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்ததோ, கத்தி குத்து வேதனையாக இருந்ததோ என்று கேட்ட பொழுது அதற்கு உமர் அவர்கள் சொன்னார்கள், இது என்ன குத்து? அன்னைக்கு நெஞ்சு சட்டை பிடிச்சாங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னைக்கு என் நெஞ்சில ஏற்பட்ட வலி, அதுக்கு ஈடாக எந்த வலியும் இல்லை என்பதாக அவர் நினைவு கூறுவதை பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு அதற்கு உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சொல்லை சொல்ல ஆரம்பித்தார். யார் ரசூலுல்லாஹ் ஃபீமல் இஹ்திஃபா, ஏன் மறைந்து வாழணும், வாங்க போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை கண்ணை காட்டினார். அபூபக்கர் சொன்னார்கள், இப்படித்தான் நானும் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் எல்லாத்துக்கும் அடி வாங்க வச்சுட்டேன், அதனால வேண்டாம். இல்லை யார் ரசூலுல்லாஹ், முதல்ல நான் போறேன், நான் போறேன், நீங்க தைரியம் இருந்தா வாங்க அப்படின்னு முதல்ல நேரம் போனார். நேரம் போய் அபூ ஜஹலை கூப்பிட்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நேரையே போய் சொன்னார். சொன்ன உடனே உத்துபா வந்தான், ஏற்கனவே மூக்க உடைச்சானே அவன் வந்தான். அவன் வந்தவன அவன் கண்ணுக்குள்ள கையை விட்டு கண்ணை தொண்டு எடுத்தான் ரசூலுல்லாஹி யார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவன் கண்ணுக்குள்ள கையை விட்டு கண்ணை தொண்டு எடுத்து விட்டான். உடனே அவன் கோபப்பட்டு கத்துனான். கத்துன உடனே வந்த மக்கள் தான் ஓடி போயிட்டாங்க, அடியாட்கள் அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டார், நாயகமே வாருங்கள், சஹாபாக்களை வாருங்கள், எல்லாரும் வாருங்கள், ஒரு போய் ஒண்ணு செய்ய முடியாது. உத்துபா கண்ணை கையில் விட்டு தோண்டி எடுத்தவுடன் அவன் அதறியா அதறலிலே எல்லா முஷ்ரிக்களும் ஓடி போயிட்டார். பின்பு எல்லோருமே வந்தார்கள், வந்து காபத்துல்லாவை தவாப் செய்தார்கள். லொஹரை அவர்கள் அத்தனை பேர்களும் அங்கே லொஹரை ஜமாத்தாக தொழுதார். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுப்பவனும் எவனும் இல்லை என்ற நிலை ஆகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாகவே தொழுக ஆரம்பித்தார்கள். அதற்கு உமர் இல்லா அவர்களுக்கு பெயர் சொல்லப்படும் ஃபாரூக். ஃபாரூக் என்றாலே என்ன அர்த்தம்? அசத்தியத்திற்கும் சத்தியத்திற்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தியவர் என்று. ஆம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று எடுத்துக்கொண்ட நடவடிக்கையினால் சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய காயங்கள் ஏற்பட்டது. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கையினால் அன்று எல்லோரும் தைரியம் அடைந்தார். எனவே அவர்களை ஃபாரூக் என்பதாக அழைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தைரியமாக அவர்கள் இஸ்லாத்தை அழைப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனாலும் கூட பெருமானார் தனிமையிலே மாட்டிவிட்டார்கள். என்ன ஒரு போடு போட்டு பார்ப்பது படக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதா தனிமையில் சென்றார்கள் தான் விடுவதில்லை. அப்படித்தான் ஒரு நாள் தனிமையில் தொழுது கொண்டிருக்கிறார்கள். குத்துபா வந்து ஒரு துண்டை போட்டு கழுத்திலே முறுக்கி விட்டார். கழுத்தில் முறுக்கி இரண்டு பக்கமும் இழுக்கிறாங்க. பெருமானால் மூச்சு திணறுகிற அளவுக்கு இழுக்கிறார். அந்த நேரத்தில் அபுபக்கர் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி விட்டார்கள். ரப்பிக்கும் ஒரு மனுஷன் அல்லாஹ் என்னுடைய இறைவன் சொன்னதுக்கு அவன் கொள்றீங்களாடா, என்ன தப்பு செய்தார், கொலை பண்ணாரா அல்லது உங்களுடைய பொருளை மோசம் செய்தாரா, கொள்ளையடித்தாரா, என்ன தப்பு செய்தார், என்னுடைய இறைவன் அல்லாஹ்னு சொன்னதுக்காக கொள்ளுகிறீர்கள் என்று அதற்கு அபுபக்கர் எல்லாத்தனை மட்டும் அன்று அந்த இடத்திலே வந்து அந்த துண்டை விடுவிக்கவில்லை. ஆனால் நிலைமை எப்படி மோசமாக ஆயிரும். இதை போன்ற பல சந்தர்ப்பங்கள், ஒரு சந்தர்ப்பத்தை நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட செய்தி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த ஏமன் காலன் தூதன் என்று சொல்வார்கள், எல்லா பேரும் ஒன்ன சேர்ந்தான் முகமது தொழுதுகிறார்களா, இனிமேல இவர் இங்க வந்து தொழாம ஒரு படிப்பினை காட்ட வேண்டும், என்ன செய்யலாம். அபுஜகல் சொன்னான், ஒட்டகமா இருக்கிறான் கசாப் கடையில போய் அந்த கசாபுடைய பெருங்கொடல் சிறுங்கொடல் குந்தாணி எல்லாத்தையும் எடுத்து வந்து இந்த ஆள் சஜிதா செய்யும் போது கழுத்துல வச்சிருவான். உடனே வேகமாக ஒருவன் ஓடிச் சென்றான், அதை எடுத்து வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யும் பொழுது கழுத்திலே சரியாக அந்த வைத்தியை போட்டு விட்டான். ஒட்டகத்தினுடைய குடல், ஆற்றுடைய குடலையே அருள் தாங்க தூக்க முடியாது. ஒட்டகத்தினுடைய குடல், குந்தாணி, பெருங்குடல், சிறுங்குடல் எல்லாவற்றையும் வந்து அசுத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து கழுத்தில் வைத்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாக்கி விட்டு எழுந்திருக்க முடியாமல் ஆகிவிட்டார். நீண்ட நேரம் சஜிதாவிலே கிடக்கிறார்கள். யதார்த்தமாக அந்த வழியாக வந்த பாத்திமா ரலியல்லாஹு குழந்தை 8 வயது இருக்கும். அந்த வழியாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவுக்கு போனாங்களே வாப்பா, திரும்பி வரக்கானமே என்னமோ செய்தி தெரியலன்னு உள்ள வந்து பார்த்தா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தூக்க முடியாமல் அந்த குடல் அமுக்கிக் கொண்டிருக்கிறது. சுற்றி நின்று இவர்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள். இன்னோடு தொலைஞ்சார முகமது, இனிமேல் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டார் என்பதாக அவர்கள் ஒருவரை ஒருவர் தள்ளி விட்டுக் கொண்டு கையை தட்டி கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே பாத்திமா நாயகம் வந்தார்கள். தன்னுடைய பிஞ்சு கரங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதை தூக்கி நகர்த்தி கொடுக்கவும் ஒரு விருப்பு கிடைத்தவுடன் பெருமானார் தன்னுடைய தலையை கொஞ்சம் வேகமாக தூக்க அந்த குடல் வெளியே விழுந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கினார்கள். பாத்திமா நாயகம் திட்ட ஆரம்பிக்கிறார். குழந்தை வகையினால் திட்டது, திட்டதமா அல்லா பார்த்துக்குவான், திட்டாதமா அல்லா பார்த்துக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகள் எல்லாம் ஏராளமாக சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட முறையிலே தனிப்படியாகவும் பல தொல்லைகளை கொடுத்து வந்தார்கள். ஆனால் எதிரையுமே பெருமானாரையோ அல்லது வேகமாக வளர்கின்ற இஸ்லாத்தையோ அவர்களால் தடுக்க முடியவில்லை. கடைசியில் கூடி கூடி பேசினாங்க, இதை தடுக்கிறது என்னடா அப்படின்றார். பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்ச சரியா வந்திருந்தா வாடான்னு சொல்லி அபூ தாலிபிடத்துல போகிறாங்க. அபூ தாலிபிடத்துல போய் நீ உன்னுடைய தம்பி மோனை தடுத்து வைக்கியா இல்லையா அல்லது எங்கிட்ட விட்டு உன் தம்பி மனிதனை நீ தடுத்து விடு அல்லது என்னிடத்தில் விட்டு விடு என்று கூறுகிறார். அபு தாலிபும் சரி நான் சொல்லிவிடுறேன், சொல்லி வைக்கிறேன், இனிமேல்லாம் அப்படி பிரசங்கமா அழைப்பு கொடுக்க நான் சொல்லி வைக்கிறேன் என்று சமாளிச்சு அனுப்பி விட்டார். ஆனால் எதுவுமே செய்யவில்லை. திரும்பவும் பார்த்தார்கள், ஒன்றும் நடக்கவில்லை என்றவுடன் திரும்பவும் வந்தார்கள். அபு தாலிபிட நாங்கள் சொல்ல சொன்னோம், நீ சொல்லல, இப்படி இருந்தா நாங்கள் ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம், அதுக்கு பிறகு நீ எங்களை புற சொல்லப்படா, முகமது தீர்த்து கட்டிடுவோம், அனுப்பிரியமா தம்பி மகன் என்ன செஞ்சீங்கன்னா நீங்க கேட்கக்கூடாது என்று கடுமையாக சாடினார்கள் எல்லோரும் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வந்து. உடனே அபு தாலிபு சரி நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு பெருமானாரி கூப்பிட்டார். கூப்பிட்டான்னு சொன்னாங்க, எப்பா நான் வயசான காலத்தில் இருக்கிறேன், உனக்கு நான் பாதுகாப்பு தரணும் தான் நினைக்கிறேன், என்னுடைய என்னால என்ன முடியும், இப்போ இவங்க வந்து ரெண்டு தடவை முதல் ஒருப்பா வந்து சொன்னாங்க, நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லல, ஆனா இப்போ திரும்ப வந்து சொல்றாங்க, அதனால ஒன்று எனக்கு நீ கட்டுப்பட்டு இதை பகிரங்கப்படுத்துறது வந்து விளைவிக்காது, அப்படி இல்லைன்னா இவோ வழியை பார்த்துக்கோ நான் விட்டுறேன்பா, நீ அவங்க உன்னுடைய பாதுகாப்பை நான் விலக்கி கொடுக்குறேன், என் பாதுகாப்பை நான் விளைக்கிறேன், எனக்கு கட்டுப்பட்டா இந்த பகிரங்க பிரச்சாரத்தை விட்டுவிடு, இல்லை என் இஷ்டம் போலதான் நடப்பண்ணா நீ போ உன் வழியை பார்த்துப்போம், ஆனால் என்னுடைய பாதுகாப்பு கிடைக்காது இந்த அபூத்தாலி சொன்னாங்க. உடனே நவீன நாயன் சொல்லதாக அப்போ வந்து சொன்னாங்க, எனக்கு பெரிய விஷயம் அழுதுகிட்டே சொன்னாங்க, என் பெரியதந்தி இதுவரை எனக்கு நீங்கள் பாதுகாப்பாக தெரியும், ஆனால் உங்க வாயிலிருந்தே நான் பாதுகாப்பு விலக்கிக் கொள்கிறேன் என்ற வார்த்தை வந்துவிட்டது, இனிமேலும் நான் உண்மையை மறைக்க விரும்பவில்லை, வலக்கையில் சூரியனை தந்தாலும் இடதுகையிலே சந்திரனை தந்தாலும் நான் ஓய மாட்டேன், நீங்கள் சொல் மாபாத உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, சூரியனை வலதுகையில் தந்தாலும் இடதுகையில் சந்திரனை வைத்தாலும் நான் இந்த கொள்கையில் விலக மாட்டேன் என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே ஓடினார். திரும்ப அபூ தாலிப் கூப்பிட்டார், வாங்கிட்டு கூப்பிட்டு விட்டு சொன்னார் சொபதர். சொபதர் என்ன வேணுமோ நீ செய்து வளர்ப்பா, சரி நீ செய்து செய்து கொள் என்று அனுமதி கொடுத்து விட்டார். இந்த செய்தி மக்கள் உள்ளவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆனா அபுதாலிபும் இப்பவும் கண்டிக்கல, கண்டிக்கலன்னா அதுக்கு பிறகு ஒரு எல்லாருமா சேர்ந்து ஒரு முறையீடு செய்தார்கள். உமாரத்துபுன் வலீத், உமாரத்துபுன் வலீத் என்று ஒரு வாலிபர், அந்த வாலிபரை கூப்பிட்டு வந்து சொன்னார்கள், நீங்க வேணும்னா முகமது எங்கிட்ட தந்துருங்க, அதுக்கு பதிலாக நாங்க ஒரு சிறப்பான வாலிபரை தந்துடுறோம். உமாரத்துபுன் வலீத் இவன் நீங்க அடிமையாக்க, அவரை எங்கிட்ட தந்துருங்க. அது அந்த காலத்தில் பழக்கம், அடிமைகளுக்கு அடிமைகளை மாற்றிக்கொள்வார்கள். அது போது இமாரத்துபன் வலீது நாங்க தந்துடுறோம், இவர் பெரிய குடும்பத்திலுள்ள ஆளு, நல்ல வாலிபர், நல்ல தேஜஸ்தான ஆளு, உங்களுக்கு இவரை நீங்க மன்னா வச்சுக்கோங்க, உங்க மகன் எனக்கு தந்து. அபுதாலி கோபம் வந்துருச்சு, என்ன பொண்ண போய் நினைச்சிட்டு இருக்கியா, என் பிள்ளைய நான் கொடுப்பேன் நீங்க கொல்லுவீங்க, நான் அதை பார்த்துட்டு சிரிக்கணுமா, வல்லாகி மாலா இருக்கும் அவதா, ஒரு காலம் இது நடக்காது, என்ன வேணுமோ நீங்க செய்து கொள்ளுங்கள் என்று திரும்பவும் அவர்களை கண்டித்து அனுப்பிவிட்டார்கள். மூன்று தடவை பேச்சுவார்த்தை தோல்வியாயிடுச்சு. முதல்ல சும்மா சொல்லி பார்த்தார்கள், இரண்டாவது கடுமையாக சொல்லி பார்த்தார்கள், மூணாவது ஒரு வாலிபை தருகிறோம் என்று சொல்லி பார்த்தார்கள். அபுதாலிப் கட்டுப்படுவதாக இல்லை. அதன் பிறகு எல்லாருமாக சேர்ந்து ஒரு முடிவெடுத்தார்கள், இனிமேல் ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்த வேண்டியதுதான், என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்து முகம்மதையும் முகம்மதனுடைய உற்றார் உறவினர் அத்தனை பேர்களை நீ ஊர் ஒதுக்கி வைப்பர், ஊர் ஒதுக்கி வைப்பர், அந்த குடும்பத்திற்கு யாரும் தண்ணீரும் விற்கக்கூடாது, உணவுப் பொருளும் விற்கக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது, எந்த நல்லது கிட்டதுக்கும் போகக்கூடாது, இறந்தாலும் யாரும் போகக்கூடாது, ஊர் ஒதுக்கி வைப்பது என்பதாக அவர்கள் முடிவெடுத்து அதை எல்லாருமாக கையெழுத்து போட்டு ஒரு எழுதி அதை அப்படி காபத்துள்ளாவுடைய உட்பகுதியை தொங்கப்பட்டு விட்டார். இது உடன்படிக்கை, மக்காவில் எல்லோரும் காப்பாற்ற வேண்டும், யாரும் உணவும் கொடுக்கக்கூடாது, எந்த பொருளும் விற்கக்கூடாது. மூணு வருஷம், அதாவது மூணு வருடம் என்று கணக்கிடவில்லை, இனிமேல் முகமதுடைய குடும்பத்துக்கும் மக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக ஊர் ஒதுக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபுதாலிபும் இன்னும் உறவினர்கள் அத்தனை பேர்களும் ஊருக்குள் இருக்க விரும்பாமல் ஒரு தனி பாலைவனத்திலே ஒரு பகுதி ஷொபை அபி தாலிப் என்று பெயர் அந்த இடத்திற்கு, அந்த பாலைவனத்து காட்டிலே போய் தங்க ஆரம்பித்தார். தங்க ஆரம்பித்தால் வருடக்கணக்காக அவர்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ரொம்பவும் சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லனா துக்கம், ஆனால் பெருமானா சல்லல்லாஹுடைய அந்த குடும்பத்தினர்களும் அபுதாலிப் அவருடைய பெரிய தந்தையும் அந்த நேரத்தில் சகித்துக் கொண்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அவள் தாங்கிக் கொண்டு கொஞ்சம் கூட முணுமுணுக்காமல் கஷ்டத்தை எல்லாம் அவள் தாங்கிக் கொண்டது பெருமானால் கிடைத்த ஒரு பெரிய தைரியமாக உள்ளுக்குள் யாருமே முனங்கள் ஏற்படவில்லை. அவருடைய குடும்பம் என்றால் அது பெரிய வட்டாரம். அபுதாலிப் இன்னும் அப்துல் முத்தலிபுடைய குடும்பம் பனு ஹாஷிமுடைய குலத்தோர் என்று ஒரு பெரிய வட்டாரம், அத்தனை பேரிடம் ஊர் ஒதுக்கு உட்பட்டு பல துன்பங்களை அனுபவித்துக் கொள்வதெல்லாம் யாருமே பெருமானாருக்கு முன்னால் முணங்கவே, அத்தனை பேரும் அந்த கஷ்டத்தை அப்படியே தைத்துக் கொள்கிறார்கள். சஜ்ஜா அம்மையாரும் இருக்கிறார்கள், அவர்களுடைய குழந்தைகளும் இருக்கின்றன, இன்னும் அபுதாலிப் எல்லாருமே தைத்துக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்பவர் கதிஜா அம்மையார் அவர்களுடைய, கதிஜா அம்மையார் அவர்களுக்கு மருமகன் உறவு வேணும். அவர் இரவு நேரத்திலே ஒரு கோதுமை மூட்டை மாவை தூக்கி கொண்டு வருகிறார். மாவை தூக்கி கொண்டு வந்து இரவு நேரத்திலே கொண்டு போய் நாம் கொடுத்து விடலாம் என்று வருகிறார். வரும்பொழுது அபுஜஹில் வந்து விட்டான், நீ எப்படி உணவு கொடுக்க போற, நம்ம உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்கிற, நீ எப்படி உணவு கொடுக்கலான்னு அடிக்க அடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அபுல் பஹ்தரி என்று ஒருவர் வந்தார். யதார்த்தமா அந்த இடத்துக்கு வந்தவர் என்ன நடந்தது என்பதை விசாரித்து விட்டு சொன்னார். அபுஜஹில் சொன்னார், அவன் மாமிக்கு அவனுடைய மாமிக்கு அந்த மாமியினுடைய கோதுமை எடுக்க போறான், ஹதிஜாம்மாவுடைய கோதுமை அவங்க வீட்டில் இருக்கு, ஹதிஜாம்மாவுடைய கோதுமை மாவை எடுத்து போற. ஹதிஜா பல இடத்துல பணங்களை கொடுத்து வச்சிருக்கிறா, அந்த முறையில் அவனுடைய மாவு அவங்க மர்ம வீட்டில் இருக்கு, அவர் எடுத்துட்டு போற, நீ எப்படி தடுக்கலாம் என்பதாக அபுல் பக்தரி அபுஜஹலை சொல்ல, கடைசியில் ரெண்டு பேரும் கடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அபுஜஹலை ஒரு பெரிய சப்பை எலும்பினால் மண்டை உடைத்து விடுறார். இரவு நேரத்தில் நடந்தது, மண்டை உடைச்ச உடனே ரத்தம் கூப்பிட்டு உடனே தப்பிச்சு அவன் ஓடிக்கிட்டான். அவன் ஓட்டின உடனே அபுல் பக்தரி மாவு கொண்டு போப்பா, எந்த போய் வர நான் பார்க்கிறேன் சொல்லி அந்த மாவி கண்டி நாய் சல்லல்லாஹுடைய உறவினர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இரவு நேரத்தில் கூட ஒரு சொட்டு தண்ணீரை கூட கொடுக்க முடியாத நிலையில அந்த ஊர் பகிஷ்காரம் என்று அமைந்திருந்தது மிகவும் கடுமையான நேரம். அபுல் பக்தரி அன்று அவர் அன்று மட்டும் தடுக்கவில்லையானால் அந்த மாவு போய் சேர்ந்திருக்காரு. அபுல் பக்தரி மீது பெருமானாருக்கு ரொம்பவும் சந்தோஷம், நன்றி கடனை அவர் தீர்த்துக் கொள்கிறார்கள். எப்படி தெரியுமா? பின்காலத்திலே அபுல் பக்தரி வஃபாத்தாகி விட்டார். அபுல் பக்தரி வஃபாத்தாகி விட்டார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக கபர் தோன்ற இடத்துக்கு போறார். கபர் தோன்ற இடத்துக்கு போய் உள்ள இறங்கி மண்ணு கட்டி எதுவுமே இல்லாமல் ஒவ்வொன்றாக எடுத்து அப்புறப்படுத்துகிறார். அப்புறப்படுத்தி அவர்கள் சிறு நேரம் உள்ளே படுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் படுக்கிறார். ஏன்? தன்னை தொட்ட மண், தன்னை தொட்ட மண் அபுல் பக்தரிக்கு தொடாது. நிச்சயமாக தன்னை தொட்ட மண் அது நரகத்தொட்டும் பாதுகாத்துவிடும் என்பதற்காக வேண்டி பெருமானார் இதுவரை உலகத்தில் யாரும் அப்படி பார்த்திருக்க முடியாது. மண்ணறையை தோண்டி அதில் சற்று நேரம் பெருமானார் படுக்கிறார். தான் கபர் மாதிரி படுக்கிறார். படுத்து கொஞ்ச நேரம் இருந்து விட்டு அதனுடைய வரக்கத்தினால் அந்த அபுல் பக்தரிக்கு அந்த வரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை மலர் விரிக்கும் போன்று மெருதுவாக பெருமானார் படுத்து எழுந்திருத்து அவர்களை அடக்கம் செய்தார்கள் என்பதை பார்க்கிற பொழுது நடிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல தோன்றுகிறது. அன்பான பெருமக்களே, இப்படியே சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ரொம்ப கஷ்டம். அபூ தாலிப் இடத்துல பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் எல்லாம் தண்ணீர் இல்லை, சாப்பிட்டு பல நாட்களாகி விட்டது, தண்ணீர் கூட இல்லை, என்னமா செய்யறது, என்ன யோசனை செய்யறது, ரொம்பவும் கசங்கி போய் அபூ தாலிப் முறையிடுகிறார். அப்போது நடிகர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரிய தந்தையே, அந்த ஒப்பந்தத்தை கரையான் தின்று விட்டதாக ஜிப்ரீல் அறிவித்தார். அந்த ஒப்பந்தத்தை கரையான் தின்று விட்டது. அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர மற்ற எல்லாத்தையுமே கரையான் தின்று விட்டது. காபத்துல்லாவிலே தொங்கப்பட்ட அந்த ஒப்பந்தம் கரையான் தின்று விட்டது. எனவே காலாவதியாகி விட்டது. இதை நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உடனே அபூ தாலிப் அப்படியா நல்லது என்று சொல்லி மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், என்னுடைய மகன் சொன்னான் கரையான் தின்று விட்டதாம் ஒப்பந்தத்தை, நீங்கள் போய் பாருங்கள். கரையான் தின்றிருந்தா இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கேன்சல் பண்ணிருங்க, ஊர் ஒதுக்கல் என்பதை நீக்கிக் கொள்ளுங்கள். கரையான் திங்கலண்டா என் மகனை நான் உங்ககிட்ட தந்துடுறேன், நீ என்ன வேணுமோ செய்யும். அபூ தாலிப் அவ்வளவு நம்பிக்கை பெருமானாருடைய சொல்லின் மீது, பெருமானார் சொன்னது சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில அவர் போய் சொல்கிறார், கரையான் தின்று விட்டது என்று என் மகன் சொல்கிறார், நீங்க போய் பாருங்க, கரையான் தின்றிருந்தா ஒப்பந்தத்தை நீங்கள் காணாவதியாக கொடுங்கள், நாம் எப்பொழுதும் போன்று இருக்கலாம். இல்ல கரையான் திங்கல என் மகன் சொல்றது பொய்யா இருந்தா அவரை நான் பிடித்து தந்து விடுகிறேன், என்ன வேண்டும் நான் செய்து கொள்ளுங்க. எல்லோரும் போய் பார்க்கிறார்கள், கரையான் சென்று விட்டது அல்லாஹ் என்று சொல்லி தவிர. உடனே எல்லாருமே தலையை குப்புற போட்டுக் கொண்டு சென்றார்கள். அது அப்படியே நீங்கி விட்டது. கண்ணியத்திற்குரியவர்கள் அதற்கு பிறகும் கூட பெருமானாரை எப்படியாவது செய்திருக்க வேண்டும் என்பதற்கு பல முயற்சி. சிலர்கள் ஆசிவார்த்தி காட்டலாம் என்று பார்க்கிறார்கள். ஆசிவார்த்தி காட்டினால் மனிதன் மயங்கி விடுவான் அல்லவா, அந்த முறையிலே நினைக்கலாம் என்று ஆசிக்கிறார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு மஜ்லிஸிலே உத்துபா என்பவன் வருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, முகமதே, நம் ஊர் ரொம்ப ஒற்றுமையா இருந்துச்சு, இப்போ நீ வந்ததற்கு பிறகு உன்னோட சேர்ந்தவர்கள் சேராதவர்கள் என்று பிரிந்து போயிடுச்சு. இப்போ நாங்க உனக்கு ஒரு சின்ன யோசனையை சொல்கிறோம், நீங்க நாடினீர்களேனால் இந்த ஊரிலேயே உங்களை ஒரு பெரிய மன்னராக காட்டுகிறோம், அல்லது உங்களுக்கு செல்வம் வேண்டுமானால் சொல்லுங்கள், இந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தராக நாங்கள் பணத்தை கொண்டு வந்து தருகிறோம். இந்த போதனையை நீங்கள் எதற்காக எடுத்தீர்கள், ஒரு பின்னணி வேணும் அல்லவா, எதற்காக இந்த போதனையை நீங்கள் செய்தீர்கள், ஒன்று அரசராக வேண்டும் என்று ஆசை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுடைய உத்தரவில்லாமல் ஒரு சின்ன பொருள் கூட அசையாத அளவிற்கு நாங்கள் ஆதிக்கத்தை தருகிறோம். எனவே பணம் வேண்டுமா, அல்லது பதவி வேண்டுமா, அல்லது அரசராக ஆக வேண்டுமா, அல்லது இந்த ஊரில் ஒரு சிறந்த மங்கை வேண்டுமானால் அதற்காக நீங்கள் செய்தால் சொல்லுங்கள், அப்படிப்பட்ட மங்கையை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு வெளியாகிற சில வார்த்தையை சொல்கிறேன் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் குத்திபா கிதாபு குஸ்ஸிலத் ஆயாத்து குர்ஆனன் அரபியன் லிகௌமி யஅலமூன் என்ற அந்த திருவசனத்தை ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டின உடனே அப்படியே தலையை தொங்க போட்டு போயிட்டார். தலையை தொங்க போட்டு போன உடனே பாக்குறவங்கன்னா அனுப்புனாங்கன்னா அங்கிருந்து பாக்குறாங்க, என்ன தலையை தொங்க போட்டு வந்தார், அநேகமா அவரும் அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டார் போல் தெரியுது என்பதாக. என்ன பெரியவாப்பா, என்ன போனீங்களே, என்ன பதிலு? இல்ல இல்ல, அவர் சொல்றத பார்த்தா அவர்தான் நியாயமானவடா தெரியுது, அவருடைய வார்த்தைகள் வீடு இணையில்லாத வார்த்தைகளாக தெரியுது, அது கவியும் அல்ல அதுவும் அல்ல என்பதாக புகழ ஆரம்பித்து விட்டார். உடனே அவங்கெல்லாம் பார்த்தாங்க, ஆஹா இவன் மாறுறான், எனவே பணம் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து முகமது கொடுத்தது இருக்கட்டும், முதல்ல இவனுக்கு பணத்தை கொடுத்து இந்த கிழவனை காப்பாத்துங்கடா என்றார். இவனுக்கு பணம் சம்பாதிச்சு சேர்த்து கொடுத்து இவனை நம்மோடு தக்க வைத்துக் கொள்ளுங்கள், இவன் அங்க போய் சேர்ந்துற போறான், இருக்கிறாங்க ஒன்னா போய்கிட்டு இருக்குது என்பதாக சொல்ல ஆரம்பித்தார். இப்படி ஆசி வார்த்தை கட்டியும் பார்த்தார்கள். அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்குவதாக தெரியவில்லை, அதன் பிறகு விதண்டாவாதமாக செய்து பார்த்தார். சரி நீ அல்லாவுடைய ரசூல் சொன்னா உன் கூட மலக்கு குணாந்தாக்கி லவ்லா உன்சினாலே கன்சுல் அவு ஜாமாவும் மலக்கு மலக்கு உங்க கூட வரட்டும் அதாவது ஏற்றுக்கிறோம். அல்லது ஒரு பெரிய பொட்டிஷ நிறைய தங்கம் ஒரு பொட்டில அப்படி கொண்டு வந்து வானத்துக்கு வந்து இறக்கிக்காது நாங்க நம்புறோம். அப்படி இல்லையா மேல இருந்து ஒரு வேதம் வரட்டும், அந்த வேதத்தினுடைய தாள்களை நாங்கள் தொட்டு பார்க்கணும், மேல இருந்து அந்த வேதம் வரணும், அதை நாங்க பார்க்கணும். இப்படியாக ஆளுக்கு ஒண்ணு வெண்ணண்டாவாதமா கேட்கறாங்க. அப்படி கேட்கற கூடதான் ஒருத்தன் சொன்னா இந்த சந்திரனை பழந்து காட்டியா நாங்க ஏற்றுக்கொள்ள வருவோம், சந்திரனை பழந்து காட்டி நான் ஏற்றுக்கொள்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்றார்கள். தன்னுடைய ஆட்காட்டுவதை நான் சந்தரை காட்ட அது ரெண்டாக பிளந்தது. அபு ஜபல் அபி குபை சென்று காபாவுடைய பக்கத்தில் உள்ள அந்த மலை மன்னர்களுடைய வீடு இருக்கிற இடம் ரெண்டும் ரெண்டு பக்கத்தில் தெரிந்தது. இப்பொழுது நம்புங்கள் என்று சொன்ன பொழுது நீ மகாபிற்பகான பில்லாடிப்பா பெரிய சுனியக்காரனா இருக்கிறியவன், சந்திரனே பிறந்த மாதிரி என் கண்கட்டி வித்தியில் என்னை காட்டிட்டியே என்று சொன்னார்கள். தவிர ஒருவர் கூட இஸ்லாத்தி ஏற்றுக்கொள்ள குரான் அல்லாஹத்துல நான் ஆரம்பத்தில் பார்த்த வசனத்திலே சொல்லுவான் இக தரபத்தி சாரத்து தியாமத்து நான் நெருங்கி விட்டது ஒன் சக்கல் சமர் சந்திரனும் பிறந்து விட்டது வெய்யரவு ஆயத்தில் இழைந்தும் வயப்பூடு சிகரம் முத்தமிழ் நீங்க என்னதான் இதை விட பெரிய பெரிய ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி இவர்கள் இது சூனியம் என்று தான் சொல்வார்கள். அல்லா தெளிவாக சொல்லிட்டான் சூனியம் என்று சொல்லிக் கொள்வார்கள். கணிதத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்திரனை பிழந்த அந்த செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது உலகத்திலே எல்லா திசைகளையும் அது தெரிந்துதான் இருக்கிறது. பல வரலாற்று ஆசிரியர்கள் அதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அன்று யதார்த்தமாக சூரிய கிரகணம் அந்த தினம் சூரிய கிரகணம் நடந்த நாள் பௌர்ணமி அன்று சூரிய கிரகணம் நடந்த காரணத்தினால் அது தெரியாமல் பல ஊருக்கு இருக்கலாம். அதிலே இந்தியா மாநிலம் இந்தியாவிலே அது தெரிந்திருக்கிறது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் அரபிக் கிதாபுகள் எழுதுகிறார். அதாவது கேரள மாநிலத்திலே சேரமான் பெருமான் நாயனார் என்று ஒரு மன்னர் ஆட்சி நடந்து வந்திருக்கிறார். கேரள மாநில சரித்திரத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சேரமான் பெருமான் நாயனார் என்பவர் ஆட்சியில் வந்திருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் மாடியிலே நிற்கிற பொழுது சந்திரன் பிறந்ததை பார்த்திருக்கிறார். பார்த்த உடனே அரசியல் குறிப்பேட்டில் எழுதி வைத்து விட்டார்கள் இது என்னைக்கு சந்திரன் பிறந்தது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு அரபகத்திலிருந்து வியாபாரிகள் வந்த பொழுது அரபகத்து வியாபாரிகள் மன்னரிடத்திலே பேசுகிற பொழுது நபியை பற்றி சொல்கிறார். நபியை பற்றி சொல்லிவிட்டு சந்திரன் பிறந்த செய்தியும் அவர்கள் சொல்கிறார், அரபகத்தை சொல்கிறார். உடனே இவர் அந்த செய்தியை ஒப்பிட்டு பார்க்கிறார். அவர்கள் சொன்ன செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரன் பிறந்த அந்த தேதியும் அவர் எழுந்த தேதியும் ஒன்றாக இருந்ததை கண்ட உடனே அவர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் சாமிரி என்பதாக மாற்றி வைத்துக் கொண்டார் என்று கேரள மாநிலத்தில் சரீரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அரபி கிதாபுகள் எல்லாம் இதை குறிப்பிட்டு சொல்லி அங்கே இந்தியாவிலே கண்டிருக்கிறார் என்பதாக அல் விதாயா வ நிஹாயா என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். அருமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இந்த அற்புதங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை சூனியம் என்றே சொன்னார்கள். எவ்வளவு அற்புதங்கள் சொன்னாலும் சூனியம் என்று சொல்வார்கள். மொழிசாத்துகளை பெருமானா சல்லதாரத்தில் காட்டும் பொழுதெல்லாம் சூனியம் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி உள்ள காலகட்டத்தில் தான் பெருமானா சல்லதாரத்தின் அவர்களுக்கு மிகப்பெரிய துக்கமாக அவர்கள் நபித்துவம் பெற்ற 8ஆம் ஆண்டு அபூ தாலிப் ஒப்பாத்தாகிவிட்டார். அபூ தாலிப் ஒப்பாத்தான 3 நாளையிலே ஹரிஜா அம்மையார் அவர்களும் ஒப்பாத்தாகிவிட்டார். பெருமானாருக்கு 2 தூண்களை போன்று பாதுகாப்பு தந்து கொண்டிருந்த இந்த 2 முக்கியமான குடும்ப அங்கத்தினர்களும் ஒப்பாத்தார்கள். அபூ தாலிப் ஒப்பாத்தான பொழுது பெருமானார் ரொம்பவும் கலங்கி போயிட்டார், ரொம்பவும் சங்கடப்பட்டார். ஏன்னா எல்லா துக்கத்திலையும் என் கூட பங்கு பெற்றிருந்தார். அந்த 3 வருஷம் ஊர் பகிஷ்கரிப்பு நேரத்திலே கொஞ்சம் கூட மனம் கோணாமல் தன்னோடு ஒத்துழைப்பாக இருந்தார், எல்லாவற்றையும் ஒற்றுமையாக இருந்தார். அவர்கள் வந்து கேட்ட பொழுதெல்லாம் என்னை கொடுக்காமலேயே பாதுகாப்பு தந்து கொண்டிருந்தார். இவ்வளவு ஒத்துழைப்பு தந்த அவர் கடைசி நேரத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டாரே, ஈமான் கொண்டாரா இல்லையா என்று தெரிய முடியாத அளவிற்கு அவருடைய கடைசி நிலை ஆகிவிட்டதே என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்பவும் கலங்கி போனார்கள். அதை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் இணைந்த பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் அந்த 2 பேருக்கு பயந்தே பல பேர் அவர்களை தாக்காமல் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் போகும்போதும் வரும்போதும் தீட்டுவதும் ஏற்றதுமாக மீண்டும் தொல்லைகளை அதிகமாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த வருடத்திற்கு பேர் ஆமுல் ஹுஸ்ன் கவலை ஆண்டு என்று சொல்லப்படும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வேறு வழி இல்லை, பக்கத்து ஊரிலேயாவது ஆதரவு கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று தாய்ப்பை நோக்கி அவர்கள் பயணம் புறப்பட்டார்கள். தாய்ப்பிற்கு சென்று நாம் சொல்வோம் என்று ஹஜரத் அப்துல்லாஹி பின் மசூத் ரஹ்மத்துல்லாஹி துணையோடு அழைத்துக் கொண்டு தாய்ப்பை நோக்கி செல்கிறார்கள். தாய்ப்பிற்கு சென்று ஒரு தரணையிலே ஒரு மூணு பேர் உட்கார்ந்திருந்தாங்க. அந்த தாய்ப்புடைய முக்கியமானவர்கள் அவர்களுக்கு எப்படி மெதுவாக இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள். சொன்ன பொழுது ஒருத்தன் கேட்டான், அமாவஜதாக தன் அரசலவு வைரக்க, அல்லாவுக்கு ஒன்னு தவிர வேற ஆள் கிடைக்கலையா என்று ஒருவன் கேட்டான். இன்னொருன்னு சொன்னா, அப்படி நபியா இருந்தா முதல்ல காபாவுடைய திரையை போய் கிழி பார்க்கலாம், உன்னால கிழிக்க முடிக்க உன்னை நான் நபின்னு ஒத்துக்கொள்றேன் என்பதாக சொன்னான். இன்னொருத்தன் என்ன, எப்பா நீ உண்மையான ஆளா இருந்தா உங்ககிட்ட பேசுறது டேஞ்சர், ஆனா நீ பொய்யான ஆளா இருந்தா பொய்யென்று பேச நான் விரும்பல். ஆளுக்கான தத்துவங்களை பேசுறாங்க. இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்ன பொழுது ஒருத்தரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. உடனே அவர் ஒரு அறிவுக்கு சீக்கிறாங்க, தன்னுடைய ஊரில் உள்ள சிறுவர்கள், ஊரில் உள்ள மோசமானவர்கள், தடியர்கள், அவர்களை எல்லாம் அழைத்து இந்த முகம்மதை வந்த வழியில விரட்டி அடிங்களா என்றுதான் சொல்கிறார். உடனே எல்லாரும் விரட்டி அடிக்கிறார்கள். கண்ணி நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கல்லால் எரிந்து அவர்களுடைய கால்கள் எல்லாம் ரணமாக்குகிறார்கள். வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், வீதி இரண்டு சாராயம் ஆற்றல் உட்கார்ந்து கொண்டு இங்கிருந்து விரட்டினவுடன் பெருமானார் அங்கே செல்வார்கள், அங்கிருந்து கல்லால் விரட்டுவது. இப்படியாக கல்லால் அடித்தே அந்த ரெண்டு பேர்களையும் விரட்டுகிறார். கண்ணி நாயன் சல்லாஹ் அலைவர்கள் அடி பொறுக்க மாட்டாமல் மக்காவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். கால்களில் எல்லாம் ரத்தம் அப்படியே சுட்டி கொண்டிருக்கிறது. அன்பான பெருமக்களை, சாதாரணமாக நாம் வீதியிலே செல்லும் பொழுது ஒரு முசாபிர் நம் பின்னால் வந்தாலே நமக்கு கேவலமாக இருக்கிறது. ஒரு முசாபிர் பணம் கேட்டா நம்ம கொடுக்கலன்னு விடாம நம்ம பின்னாலேயே வர்றோம். நம்ம பின்னாலேயே வரும்பொழுதே நமக்கு கேவலமா இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது இந்த கயவர்கள் எல்லாம் பின்னால் வந்து அடித்து 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 விரட்டுகிறார்கள். கண்மணி நாயன் சொல்லலாம் எப்படித்தான் அதை தாங்கிக் கொண்டார்கள். நினைத்து பார்த்து நம்மால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை. உடம்பெல்லாம் ரணமாகிறது. கல்லை ஊர் சேர்ந்து விரட்டுவார்களா, ஒரு ஊர் சேர்ந்து பையாரம் போன்று அடித்து விரட்டுவார்களானால் திருமணத்தில் ஒரு மனிதனாக இப்படி தாங்கிக் கொள்ள முடியும். இந்த கல்லை இப்படி தடுப்பார்கள், இந்த கல்லை இப்படி தடுப்பார்கள், அங்கு ஓடி காலை தடுப்பார்கள், இங்கு ஓடி தடுப்பார்கள். ஆனால் அடிப்புறாமே உடம்பிலே விழுந்தது ரத்தமாக. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்வார்கள், இதுவரை எந்த நபிமாரும் இப்படி தொல்லைப்பட்டதில்லை, எந்த நபிமாரும் தொல்லைப்பட்டதில்லை என்று சொல்வார்கள். உண்மை அதுதான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்பிலே போடப்பட்டது என்னவோ உண்மை, ஆனால் நெருப்பு அவருடைய சரீரத்தை தொடவில்லை. ஒரு ரோமத்தை கூட நெருப்பு சுடவில்லை. அவர்கள் மீது கட்டிய கட்டுகளைத்தான் நெருப்பு கட்டியதை தவிர அவர்கள் மேனியில் ஒரு கருத்தை கூட ஏற்படுத்தவில்லை. பூங்காவாக பூஞ்சோலையாக மாறியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்பட்டது என்பது உண்மைதான், ஆனால் அறுத்த பொழுது கத்தி ஒரு சின்ன கிராய்ப்பையால் ஏற்படுத்தியதா, ஒரு இரத்த காயத்தால் ஏற்படுத்தியதா? இல்லை, கத்தியினால் அறுக்கப்பட்டது உண்மை, ஆனால் ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. நபிமார்கள் யாரை பெட்மாராக எடுத்துப்பார்கள்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த நதியிலே அவர்கள் செல்லும் நிலை ஏற்பட்டது, ஆனால் அவருடைய காலை கூட ஒரு தொழில் தண்ணீர் நினைக்கவில்லை. 600,000 பேர்களை அழைத்துக் கொண்டு சென்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு சின்ன அளவு கூட அந்த தண்ணீர் அவர்களுக்கு தீமையை தரவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லவே வேண்டியதில்லை. அடிக்க வந்த பொழுது அல்லாஹ் அப்படியே மேல் நோக்கி தூக்கிவிட்டான். அவர்களும் ஒரு சின்ன காயத்தை கூட உணரவில்லை. சொல்கிறோம் அவர் ஒரு போஸ்ட்மேன், அவர் ஒரு போஸ்ட்மேன் கொடுத்துவிட்டு சென்றார்கள் சொல்லுறாங்க. அந்த அருமை நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டு ரத்த கலவையான அந்த காட்சியை நான் நினைத்து பார்த்தோமையானால் இப்படி அறிவில்லாத தன்மையாக பேச முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களை எதற்காக வேண்டிய ரப்பி அல்லா என்னெல்லாம் இருப்போம் அல்லாஹ் இருப்போம் இனி நீங்கள் நம்புங்கள், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காக தானே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், ஹதீஸ் ஷரீஃபில் ரிவாயத் செய்யப்படுகிறது. உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சொன்னார், சொல்லி அனுப்பினார், நீங்கள் விரும்பினால் சொல்லுங்கள், இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இந்த ஊரை அப்படியே நசித்து விடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இல்லை, இவர்கள் இஸ்லாத்திற்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அவ்வளவு அடித்த அடியிலும் கூட அந்த ஊரை கொஞ்சம் கூட சபிக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு. அன்பான பெருமக்களே, வரலாற்று நீங்கள் திரும்பி பார்த்தீர்களேயானால் எல்லா நபிமார்களுடைய வரலாற்றிலையும் எந்த நபி தொல்லைப்படுத்தப்பட்டார்களோ அந்த தொல்லைப்படுத்தப்பட்ட இடம் இன்றும் சாபத்திற்குரிய இடமாக இருக்கிறது. அந்த நபிமார்கள் தொல்லைப்படுத்தப்பட்ட இடம் இன்றும் சாபத்துக்குரிய இடமாக இருக்கிறது. திருக்குறள் அல்லாஹு தஆலா சொல்வான், குல் சீரு ஃபில் அர்தி பங்குரு கைபக்கான ஆக்கிபத்தில் முக்கத்திவி 16:28. இது போன்று 12 இடத்துல அல்லாஹ் சொல்றான், பூமியில சுத்தி பாருங்க, பொய்யர்கள் முடிவு என்னானது இப்பொழுது பார்த்தாலும் தெரியும் என்றான். அல்லாஹ் சொல்றான், பொய்யருடைய முடிவு என்னானது இப்ப பார்த்தாலும் தெரியும். சுத்தி பாரு, பொய்யர்கள் நபிமார்களை சவாலிட்டவர்கள் என்ன ஆனார்கள், அந்த இடம் எப்படி இருக்கிறது, கவிக்கப்பட்ட இடமாக இதுவரை இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், டெட்சி என்று உலகத்தில் ஒரு பகுதி இருக்கிறது, டெட்சி. அங்கே உயிரானங்கள் எதுவுமே அந்த கடலிலே மிதக்க முடியாது. இன்னும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழிக்கப்பட்ட ஊர் இன்றும் அப்படி இருக்கிறது. அப்படி தலைகளாக, பூமி தலைகளாக பிறந்ததை போன்று அதனுடைய படிவங்கள் இருப்பதை பார்க்கலாம். தபூக்கிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பிரயாணத்தில் வருகிற பொழுது ஒரு இடத்திலே நல்ல தண்ணீர், சஹாபாக்கள் தண்ணீர் கண்டாலே அரபுக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீண்ட பயணிகள் வந்தவர்கள் தண்ணீரை பார்த்த உடனே அதை குளிக்க ஆரம்பித்தார்கள், துணிகளை துவைக்க ஆரம்பித்தார்கள். அவளுக்கு அவரவர்கள் வேலைகளை வேகமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். மாவும் கூட குளித்தாகி விட்டது. பெருமானார் தாமதமாக வந்தார்கள். தாமதமாக வந்தவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், ஆகா இந்த கிணத்து தண்ணீரையா நீங்கள் பயன்படுத்துவீர்கள், இந்த கிணத்திலே அதாவது இறங்கிக் கொண்டிருக்கிறதே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சொல்கிறார்கள், அதாவது இறங்கிக் கொண்டிருக்கிறது. முன்காலத்திலே சிலர்களை மூமின்களை கொடுமைப்படுத்திய காரணத்தினால் இந்த கிணத்திலே அதாவது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த தண்ணீரை கொண்டா துவைத்தீர்கள், துவைத்த துணி எல்லாம் வேறொரு தண்ணீரை கொண்டு கழுவிடுங்கள். இதிலே நீங்கள் மாவு குடைத்திருந்தால் அந்த மாவையெல்லாம் நீங்கள் ஒட்டகத்திற்கு போட்டு விடுங்கள். யாரும் இதை குடிக்காதீர்கள், குடிக்கா குடிக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது இறங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்வார். அதாவது இறங்கிக் கொண்டிருக்கின்ற இடங்கள் உலகத்திலே பல இடங்கள் இருக்கு. நபிமார்களை கொல்லப்படுத்திய இடமெல்லாம் சரித்திரத்தில் அதாவது இறங்கிக் கொண்டிருக்கிறது. போய் வேண்டுமான சுற்றி பாருங்கள் என்று அல்லாஹ் அறைகோர் படுகிறார். 12 இடத்திலே சொல்கிறார். முஸ்தலிபாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லும் போது முஸ்தலிபாவில் எல்லாமே தங்குமிடம், ஆனால் முஹஸ்ஸபுன் ஒரு இடம் இருக்காங்க, யாரும் தங்காங்க. ஏன்னா அபர்ஹா அழிக்கப்பட்ட இடம் அது. அபர்ஹா அழிக்கப்பட்ட இடம் எது? எனவே அபர்ஹா அழிக்கப்பட்ட அந்த இடத்தில் இப்பொழுது ஞானத்தை இறங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு மட்டும் நீங்கள் தங்காதீர்கள், மற்ற இடத்தில் தங்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். முஸ்தலிபாவிலே ஒரு பகுதி, அபர்ஹா காபாவை போர்ந்து எடுக்க வந்தானே அவன் தங்கியிருந்த இடம் அது அழிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. எப்பொழுதும் அதாவது இறங்கிக் கொண்டிருந்தது. என்ன தெரிகிறது என்றால், நபிமார்களை தொல்லைப்படுத்தப்பட்ட இடங்கள் எல்லாம் அதாவது இறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்கள் கண்மணி நாயகத்தை கல்லால் அடித்தார்கள். அந்த பூமி இன்று கோடி வசத்தலமாக இருக்கிறது. ஏன் அரபகத்தினுடைய கோடி வாசத்தலமாக இருக்கிறது? கல்லால் இருந்தவர்கள் எல்லாம் பூவால் இருந்து கொண்டிருக்கிற இந்த பூமி. ஏனென்றால் அகிலத்தாருக்கு அருட்கொடையாகத்தான் அறிவிக்கப்பட்டார்கள். தவிர அவர்களை கல்லால் அடித்த இடமும் கூட தொல்லையான அதாவது இறங்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்று அல்லாவிடத்தில் அவர் கேட்ட காரணத்தினார். ரெண்டு மலைக்கு மத்தியில் நதிக்கு விடுகள் சொன்ன பொழுது நடக்கக்கூடாது, இதை சிறப்பான இடமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்ட காரணத்தினால் இன்று மரபகத்தினுடைய கோடை வாசஸ்தலமான இந்த தாயிபு காட்சியளிக்கிறது. தாயிபு இன்று சொர்க்க வாசஸ்தலமாக காட்சியளிக்கிறது. எப்படிப்பட்ட இடம்! மற்ற நபிமார்களுடைய இலக்கணத்தை பின்பற்றுவதாக இருந்தால் அது மகா பயங்கரமான இடமாக இருந்திருக்க வேண்டும், அதாவது இறங்கக்கூடிய இடமாக இருந்திருக்க வேண்டும். தெரியுமா, உஹது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைக்கப்பட்ட இடம், ஹபீபுடைய தந்தை ஹபீபுடைய பல் உடைக்கப்பட்ட இடத்தை அல்லாஹ் சபித்திருக்க வேண்டும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய காற்று உகதிலே வீசிக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் உகது மலைக்கு சென்றால் ஒரு புள்ளியாவது எடுத்து உண்ணுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தினுடைய வாசல் காற்று வந்து கொண்டிருக்கிறது உகது மலை. ஏன் ஆனது என்றால், ஒமார்த்தி இல்லா ரஹத்தில் ஆகலவே அருக்கொடை எந்த நேரத்திலையும் துன்பான் துன்பப்பட்டாலும் சரி, தான் தொகை கொடுக்கப்பட்டாலும் சரி, யாருக்குமே சபித்ததில்லை. என் கண்மணி நாயகம் அவர்களுக்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதை காணுகிறோம். இணையத்திற்குரியவர்களை இவ்வளவு நடந்தது, அப்படி ரத்தம் கொளித்து ஒரு சுட்டு தண்ணீர் தரமாட்டார்களாயா, யாராவது தண்ணீர் தரமாட்டார்களா என்று நாவு அவர்களை வரட்டி விழுந்துகிற பொழுது அவர்கள் ஒரு பேர்த்த மரத்தின் தோப்பின் அருகே நடக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அங்கே இருந்த மக்கா அவர்கள் ரெண்டு பேர் பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் தன்னுடைய அடிமை உதான் என்ற அடிமையத்தை கொஞ்சம் உடுவை அந்த ஆள் கொஞ்சம் தண்ணி கொடுத்துருவப்பா, ஒரு மாதிரி வர்றாரு என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அந்த உதா தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று அந்த தண்ணீரை அருந்துகிறார்கள். அருந்திய பொழுது உதா கேட்கிறாங்க, என்ன இந்த வார்த்தை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே, இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, நீங்க சொல்றீங்களே. ஆமாப்பா, நீ எந்த ஊரு? நான் நீனவா என்ற ஊரை சார்ந்தவன். நீனவாவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர் அல்லவா? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர் அல்லவா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, அவர்கள் என்னை போன நபி தானே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அவன் அப்படி காலி விழுந்து விடுறான். காலி விழுந்து நபிமாரே தவிர யாருக்கும் இந்த செய்தி தெரியாது. நீனவா என்பதும் யூனுஸ் என்பதும் அவங்க ஒரு நபி என்ப செய்தி எல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களே என்று அவன் காலில் விழுந்து பெருமானார் கையை முத்தமிட அவருடைய நெற்றியை முத்தமிட இப்படி பார்த்ததை அந்த சொந்தக்காரர்கள் நின்று வரும் பார்க்கிறாங்க. ஆஹா, இவனையும் கெடுத்துட்டானா அந்த ஆளு, கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டே ஒன்னையும் கெடுத்துட்டாரா? இல்லைங்க, அவர் உலகத்திலே சிறந்த மனுஷர். ஏன்னா நபிமாரைத் தவிர யாருக்கும் தெரியாத செய்தி எல்லாம் சொல்லுகிறார் என்பதாக உதா சொல்ல, ஆனா அவர்கள் அதை உதாசீனப்படுத்தி விட்டார். இப்படியாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பப்பட்டு வந்து நிற்கிற பொழுது ஒரு துவா கேட்டிருக்கிறார். அங்கதான் நாம் யோசிக்க வேண்டியது. அந்த துவா இப்பொழுதும் அற்புதமான ஒரு துவா. அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த துவா, அல்லாஹும்ம இலைக்க அஷ்கூ துஃப குவ்வத்தி வ கில்லத் ஹீலத்தி வ ஹவானி அலன்னா. அல்லாஹ்ட துவா செய்றாங்க, யா அல்லாஹ், நான் தோத்து வந்துட்டேன். தோத்து வந்ததுக்கு காரணம் எனக்கு முறையா சொல்ல தெரியல, அதனால நான் தோத்து வந்துட்டேன். எனக்கு எப்படி சொல்லணுமோ அது தெரியாத நான் தோத்து வந்துட்டேன். ஏன் தப்பு தான்? உன்னுடைய இஸ்லாம் உயர்ந்ததுதான், உன்னுடைய கொள்கை உயர்ந்ததுதான், நான் அவங்கள்ட்ட எப்படி பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அதை சொல்லாததுனால தான் தோல்வி ஏற்பட்டிருக்கிறேன் சொல்லுகிறாரு. இலைக்கு அஷ்கூ துஃப குவ்வத்தி, நான் பலவீனமானவேன், எப்படி செய்யணுமோ தெரியல. வக்கீலத்தி ஹீலத்தி, மக்களிடத்தில் எப்படி இல்லாத்தி கொண்டு போகணுங்கிறது பயிற்சி இல்லாததுனால, அனுபவம் இல்லாததான் நான் தோத்து வந்துட்டேன். தோத்து வந்ததுக்கு நான் தான் காரணம் என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ் உடத்துல இருந்த அற்புதமான துவா என்ன சொல்ல தெரியுமா? ஏ அல்லாஹ், நீ என்ன எங்க போற? அடுத்த ஊருக்கு வந்தா தள்ளி உழுது, சொந்த ஊருக்கு போனா சாவடிக்க முயற்சி பண்றா, நான் எங்கதான் போறது? எங்க போறது? இல்ல வழி நீ என்ன? அடுத்த ஊருக்கு போனா கல்லா அடிக்கிறான், சொந்த ஊருக்கு போனா சாவடிக்க முயற்சி பண்றான், நான் எங்கதான் போறது? கேட்டு சொல்றாங்க, ரப்பே உனக்கு மட்டும் என் மேல கோபம் இல்லைன்னா சொல்லு, நான் சரியா சொல்லல அப்படின்னு நீ உனக்கு என் மேல கோபம் இருக்கும் நினைக்கிறேன், கோபம் இல்லைன்னா சொல்லு, நீ எங்க வேண்டாலும் அனுப்பு, நான் படுற ஆட்டவனே சொல்றேன். கோபம் இல்லைன்னா சொல்லு, எங்க வேண்டாலும் அனுப்பு, நான் என்ன சொல்ல வேண்டாம் பண்றேன், ஆனா நீ மட்டும் நீ கோபப்படக்கூடாது. உனக்கு மட்டும் கோபம் அது போதே, நீ எதை கோபப்படுறது? நீ கோபப்படுறது நான் தாங்க மாட்டேன், நீ என்ன வேண்டாம் சொல்லி எவ்வளவு கஷ்டம் வேண்டாம் கூட நான் தான் சொல்லுங்க என்று சொல்லலாம். அந்த நேரத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம் கண்மணி நாயன் சொல்லலாம், அல்லாவுக்கு இயக்கம் வருத்தப்பட்டு அவர்கள் திரும்பி வருகிற பொழுது ஒரு இடத்துல நின்று தொழுது கொண்டிருக்கிறார். ஒரு மரத்தடியில இருந்து தொழுது கொண்டிருக்கிறார். உடனே அல்லாஹு தஆலா ஜின்னுடைய ஒரு கூட்டத்தை அனுப்புகிறார். ஜின்னுடைய ஒரு கூட்டத்தை அனுப்பி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராத்தோதை அடைவர் கேட்டிருந்தனர். கேட்டுவிட்டு உடனடியாக தன்னுடைய குடும்பத்தார்கள் எத்தனை பேர்களுக்கும் சொல்லி ஜின்னுகளுடைய ஒரு பெரிய கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அல்லா அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார்கள். மட பசங்க, மனித பகர்கள், பொய்த்தலையா, நீங்க கவலைப்படாதீங்க. மனிதர்கள் உங்களுக்கு ஈமான் கொள்ளவர்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஜின்னு உங்களுக்கு கொண்டு ஈமான் கொள்ளும். இதோ பாருங்கள், இந்த அல்லா ஒரு பெரிய சமுதாயத்தை, ஜின்னுடைய சமுதாயத்தை அந்த இடத்தை ஈமான் கொள்ள வைத்தார். கொல் பூகிய இலையான உத்தமான ஜின்னி என்ற அந்த சம்பவத்தை தான் திருக்குறான் அல்லா தலை ஒரு அத்தியாயமாக இறக்கி காட்டுகிறார். மனிதர்கள் ஈமான் கொள்ளவில்லையான கவலைப்படாதீர்கள், உங்களை விரட்டி அடிக்கிறார்கள் கவலைப்படாதீர்கள், அதற்கு பதிலாக உங்களுக்கு நான் சின்ன வருத்தத்தை தருகிறேன், நீங்கள் சின்னுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறீர்கள், உங்களுடைய போதனை வீணாகவில்லை, நிச்சயமாக பயனளிக்கிறது என்பதாக அல்லாஹ் கூறினான் என்ற செய்தி வரலாற்றில் நாம் காண்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் அந்த மக்காவிற்கு வந்த பொழுது ரொம்ப தர்ம சங்கடமான நிலை. யார் பாதுகாப்பு தருவா? மக்கா வீட்டில் சென்றார்கள் என்பதை எல்லோரும் பார்த்து முசீபத்து தொலைஞ்சிச்சு என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது திரும்பவும் அந்த ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வரும் பொழுது யார் பாதுகாப்பில் மக்காவுக்குள்ள நுழைகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் திணறி போய்விட்டார்கள். ஒருவனை கூப்பிட்டு கேட்கிறார்கள், எனக்கு நீ பாதுகாப்பு தருகிறாரா? என்னால் தர முடியாது என்று அவர் ஓடி வருகிறார். இன்னொரு பெரிய தலைவருக்கு தூது அனுப்பி அவரை கூப்பிட்டு கேட்கிறார்கள், எனக்கு நீ பாதுகாப்பு தருகிறாயா? அவரும் என்னால் பாதுகாப்பு தர முடியாது என்று ஒதுங்கி விடுகிறார். முத்தீபுன் அலி என்று ஒருவருக்கு ஒரு ஆணை விட்டு சொல்லி அனுப்புகிறார்கள், நீங்கள் போய் முத்தீபுன் அலியை நான் கூப்பிட்டதாக சொல்லுங்கள், அவரை கூப்பிட்டு எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தருகிறார். முத்தீபுன் அலி சரி நான் பாதுகாப்பா இருக்கேன் என்று சொல்லி அவர் போய் மக்காவுக்கு இடத்திலெல்லாம் முகம்மதுக்கு நான் அடைக்கலம் கொடுக்க போகிறேன், நீங்கள் அவரை ஒன்றும் செய்யக்கூடாது என்பதாக அறிமானத்தை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் மக்காவிற்கு நுழைய அனுமதி வழங்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட துன்பங்கள் இது ஏதோ ஒரு மூலைதான், ஒரு சின்ன தீவுகளைத்தான் நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய முழு விவரங்களை நாம் கேட்டால் எந்த கல்லான எதையும் தாங்க முடியும். இவ்வளவு தொல்லைகளை பட்டுத்தான் இந்த தூதை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். நம்ம ஊர் போஸ்ட்மேன் 5 ரூபாய் வாங்கிட்டு தபால கொடுத்துட்டு மாதிரி கொடுத்துட்டு போல அவன் மணியாட்டை கொண்டு வருவான், அதுக்கும் நான் 5 ரூபாய் பரிசு பெற கொடுப்போம் அப்படி கொடுத்து விட்டு அவர்கள் நம்ம இடத்துல செல்லவில்லை. இவ்வளவு துன்பத்தின் பேரில் தான் பின்னணி சரித்திர வரலாறு வைர வரிகள் பதியப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பின்னணிகளுக்கு பின்னால் தான் அவர்கள் இந்த தூதி நம்ம இடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களுடைய கதையை சொல்ல போனால் எந்த நெஞ்சமும் தாங்காது. அல்லாஹ் தஆலா அருளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரத்தை புரியும் ஆற்றலை நம்முடைய இதயங்களுக்கு தந்தல் புரிவானாக, அவர்களுடைய கண்ணியத்தை உணரக்கூடிய மேன்மக்களாக நம்மை அந்த ஆக்கியல் புரிவானாக என்று கேட்டு நிறைவேற்றுகிறேன். வரமத்துள்ளாஹி
This audio was